வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
அருமையானவர்களே, நம் கடந்த நிகழ்ச்சியிலே யூதா 4 வசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தது நினைவிலே இருக்கலாம். விசுவாச துரோகமானது பக்க வழியாக நுழைகிறது என்றும் அது ஒரு சபையிலே உண்டாக்கும் சீரழிவை குறித்தும் நாம் சிந்தித்தது நினைவிலே இருக்கலாம். அப்போஸ்தலனாய பவுல் இந்த விசுவாச துரோகத்தை குறித்து அடிக்கடி எச்சரிக்கிறார். விசுவாச துரோகத்திலே ஈடுபடுவோரின் உபதேசம் வேதத்தின் அடிப்படையில் இருக்காது என்றும் அவர்கள் விசுவாசிப்பது ஒன்று ஆனால் சொல்வது மற்றொன்று என்றும் சிந்தித்தோம். இதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் இறுதியாக சோதித்து பார்க்க வேண்டியது ஒரு இயக்கத்தினுடைய அல்லது சபையினுடைய போதனையைத்தான். அந்த சபை ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கும் என்றால் நாம் உடனே சொல்லிவிடலாம், இது விசுவாச துரோகம் என்று. இருந்தபோதிலும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பல வழிகளில் மறுக்க முடியும். அவர்கள் இயேசுவின் தெய்வீகத்தை ஏதாவது ஒரு வழியிலே மறுத்துவிட்டு இருந்தபோதிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே உலகத்தின் இரட்சகராக நம்புவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்போஸ்தலன் பேதுரு இதை குறித்து எச்சரிக்கிறார். 2 பேதுரு 2:1 பாருங்கள். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அடுத்ததாக அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எப்படி எச்சரிக்கிறார் என்று கவனியுங்கள். வாசிக்கிறேன், கலாத்தியர் 2:4. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு இயக்கத்தையும் நாம் காக்க வேண்டியது அவசியம். ஆனால் திருச்சபைக்கு வெளியே இருந்து இயங்கி வரும் இயக்கங்கள், ஊழியங்கள் வெகு விரைவிலே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இவற்றிற்குள்ளாக சாத்தானின் ஊழியர்கள் பக்க வழியாக நுழைய காத்திருக்கிறார்கள். நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் இயற்கையாகவே பக்தியற்றவர்கள், தேவனற்றவர்கள். அவர்கள் இரண்டு காரியத்தை செய்கிறார்கள். ஒன்று, அவர்கள் தேவனுடைய கிருபையை தவறாக திரித்து கூறி மறுதளிக்கிறவர்கள். ஆகவேதான் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற என்று சொல்கிறார். அதாவது பக்தியற்றவர்களாகி என்பது அவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றிவிட்டதை அர்த்தப்படுத்துகிறது. வேதத்தை உபதேசிக்கின்ற, பிரசங்கிக்கின்ற ஒருவர் தேவனுடைய மனிதரா இல்லையா என்பதை நாம் கணக்கிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஒரு சிறந்த தேவ போதகர் இவ்வாறு சொல்கிறார், அவருடைய வேத போதனைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் கலந்து கொண்ட சிலர் அவரை ஒரு சிறந்த தேவ மனிதர் என்று பாராட்டினார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அங்கே பரிசுத்தம் இல்லை, சாட்சியான வாழ்க்கை இல்லை. இதை அங்கே கலந்து கொள்கிற பக்த கோடிகளும் ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆனாலும் அவர் ஒரு தேவ மனிதர் என்றே நம்புகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவ பக்தியற்ற ஒருவனாக இருந்து கொண்டே ஒரு சிறந்த வேத போதகராக இருக்க முடியும். நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டியது அவசியம். அவர்கள் தங்கள் வாழ்வினை விட்டு தேவனை தூரமாக வைத்திருக்கிறார்களா, அல்லது தேவன் தங்களை ஆள ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே காம விகாரத்துக்கு ஏதுவாக என்பது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது அவருடைய சிந்தையில் கற்பில்லை. அதில் நியாயப்பிரமான மற்றொரு நிலைமை, கொடூரமான நிலை காணப்பட்டது. அதாவது மற்றவர்களுடைய உணர்வுகள் பாதித்தாலும் தங்கள் விருப்பப்படி அவர்கள் செயல்படுவார்கள். இந்த தேவ பக்தியற்றவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக ஒழுக்க கேடானதாக மாற்றுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு தேவனுடைய கிருபையை மாற்றுகிறவர்களை குறித்து கலாத்தியாவிலே உள்ள விசுவாசிகளுக்கு எச்சரித்து எழுதுகிறார். கலாத்தியர் 5:13 பாருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைய ஒழுக்க சீரழிவானது விசுவாச துரோகத்தின் தன்மையை காட்டுகிறது. ஒழுக்கத்தை குறித்து கூறும் சிறந்த வேத வசனங்களை அவர்கள் ஒரு ஓரமாக வைத்துவிட்டார்கள். அவர்கள் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை நவீன கலாச்சாரம் என்று அழைக்கிறார்கள். இதையும் சபை ஏற்றுக்கொள்கிற ஆபத்தான நிலைமை இருக்கிறது. ஒருவர் இவ்வாறு எழுதுகிறார், கவனிங்கள், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் அன்பிற்கு பதிலாக உடல் உறவையும், மூளைக்கு பதிலாக பணத்தையும், நாகரீகத்திற்கு பதிலாக வானொலி பெட்டிகளையும் தவறாக வைக்கின்றார்கள் என்று எழுதுகிறார். இந்நாட்களின் பேரரசை குறித்து ஒருவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், விருப்பமான எண்ணத்தின் படைப்பாக கடவுள் இருக்கிறார். உண்மையிலிருந்து தப்பிக்கும் ஒரு கருவியாக சமயம் இருக்கிறது. மனிதன் மைமைப்படுத்தப்பட்ட கொரில்லாவாக இருக்கிறான். அவன் அநேக கேள்விகளை கேட்கிறவனாகவும் அநேக ஆசைகளை அடக்குகிறவனாகவும் இருக்கிறான். ஒழுக்கமானது சுவைக்குரியதாய் இருக்கிறது. அன்பு என்பது கலையாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது நம் இஷ்டம்போல் வாழ்வது என்று உலக பிரகாரமாக சொல்கிறார். இந்த மனிதர்களிலே அநேகருடைய கருத்து இவ்வாறுதான் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைய பண்பற்ற நிலை செருக்கான நீதியை கண்டுகொள்ளாததாய் இருக்கிறது. மற்றும் ஒரு நிலை வேண்டுமென்றே விருப்பத்தோட தீய எண்ணம் கொள்வது என்று சொல்கிறது. அநேக தேசங்களிலே திருமணம் என்பதை அவமதிக்கிறார்கள். அது தேவையற்றது என்று சொல்கிறார்கள். குடும்பத்தையும் தேசத்தையும் கட்டுகின்ற இந்த உறவை அவர்கள் மறந்து தாங்கள் விரும்பும் எவருடன் வேண்டுமென்றாலும் எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று ஒரு நிலைமையிலே வந்துவிட்டார்கள். இந்த ஒழுக்கச் சீரழிவு தேச பிரச்சனையாகும். இப்படிப்பட்டவற்றை நீக்க ஒழுக்கமான தலைமைத்துவத்தை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைய இளைய சமுதாயத்தை பார்க்கும்பொழுது அது நமக்கு பயமூட்டுகிறதா இருக்கிறது. ஒழுக்கச் சீரழிவு என்றே அவர்களுக்கு தெரியாமல் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய சபைகளிலே போதிக்கிறவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் இஷ்டம்போல வாழ்வதை உபதேசிக்கிறார்களா? இதற்கு எதிராக நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று யூதா சொல்கிறார். அடுத்ததாக விசுவாச துரோகத்தின் மற்றொரு தன்மை என்னவென்றால், அவர்கள் கர்த்தராகிய தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அவர்களின் தன்மைகளையும் மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். யூதாவின் நாட்களிலே விசுவாச துரோகமாக நாஸ்டிசிசம் காணப்பட்டது. இந்த தத்துவப்படி சரீரம் தீமையானதுதான், அதனை சார்ந்த காரியங்களும் தீமையானது, ஆவி மட்டுமே நல்லது. இந்த கருத்திலிருந்து இவர்கள் கொண்டு வந்த இறுதி செய்தி ஆச்சரியமானது. அந்த செய்தி என்னவென்றால், மனிதன் சரீரத்திலே எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். அவன் சரீரத்தின் இச்சைகளை திருப்தி செய்து கொள்ளலாம். அவன் ஒழுக்கமற்ற காரியங்களை, வெட்கமற்ற காரியங்களை, பாவங்களை வெளிப்படையாகவே செய்ய இந்த தத்துவம் இடம் கொடுத்தது. இவ்வாறே அவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக மாற்றிவிடுகிறார்கள். இதே காரியம்தான் இன்றும் அநேக புதிய தத்துவங்களாக உருவெடுத்து வருகிறது. அந்த பழைய கருத்துக்களுக்கு புதிய வண்ணம் தீட்டியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். நாஸ்டிசிசத்தின் மற்றொரு கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையையும் மனித தன்மையையும் மறுதளிப்பது. இது அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். இவர்களை யோவான் அந்தி கிறிஸ்து என்றுதான் தன் நிருபத்திலே அழைக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்பொழுதுமே கிறிஸ்துவை மறுதளிக்கிறதாய் இருக்கும். இப்பொழுது முன்பிருந்த விசுவாச துரோகத்திலே 6 காரியங்களை யூதா நம்முன் எடுத்துக்காட்டாக வைக்கிறார். நாம் இதை குறித்து சிந்திக்கும் முன்னர் விசுவாச துரோகம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்னும் சற்று யோசிப்போம். தயர் என்பவர் அபிஸ்டமி என்ற கிரேக்க வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை தருகிறார். அகற்றிவிடுதல், பின்வாங்குதல், விட்டு போய்விடுதல், புறப்பட்டு செல்லுதல். 2 தெசலோனிக்கேயரிலே விசுவாச துரோகத்தை குறித்த இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது இது 2 அர்த்தத்தை தருகிறதா இருக்கிறது. முதலாவது, சபையை எடுத்துக் கொள்வதை குறித்து சொல்கிறது, அதாவது சபை புறப்பட்டு போவதை குறித்து சொல்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாய பவுல் 1 தெசலோனிக்கேயரிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிறதை நாம் காண முடியும். சபை எடுத்துக் கொள்ளப்படல் முதலாவது வரும், அபிஸ்டமி புறப்படுதல், சபை அகற்றப்படுதல் முதலாவது நடக்கும். விசுவாசிகள் பூமியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து முற்றிலுமான விசுவாச துரோகம் நடைபெறும், அதாவது விசுவாசத்தை விட்டு வெளியேறுவது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கேள்வி கேட்கிறதை லூக்கா 18:8 பார்க்கலாம். மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். இந்த கேள்வி எதிர்மறையான பதிலை எதிர்பார்த்து சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியிலே இதை தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆகவே இயேசுவின் இந்த கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில். இயேசு பூமிக்கு வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண இயலாது. அப்பொழுது முழு விசுவாச துரோகம் காணப்படும். உண்மையான விசுவாசிகள் பூமியிலிருந்து அகற்றப்படும் வரைக்கும் இந்த விசுவாச துரோகம் வராது. இது எந்த வேளையிலேயும் நடைபெற்றுவிட முடியும். இப்பொழுது முன்பு நடந்த விசுவாச துரோகங்களிலே 6 காரியங்களை யூதா சொல்லப்போகிறதை நாம் பார்க்கப் போகிறோம். அதாவது விசுவாசத்தை விட்டு வெளியேறி விடுவது. இதிலே 3 குழுக்களையும் 3 தனிநபர்களையும் குறித்து யூதா சொல்கிறார். முதலிலே 3 குழுக்களை பார்க்கிறோம். யூதா 5 வசனம் பாருங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாத இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே தேவன் அழித்தார். தேவன் விசுவாச துரோகத்தை நியாயம் தீர்ப்பார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இஸ்ரவேல் பாரான் வனாந்திரத்தில் காதேசுக்கு வந்தபோது அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய மறுத்தார்கள். வேவு பார்க்க சென்றவர்கள் காதேசுக்கு வந்து தேவன் அந்த தேசத்தை குறித்து சொன்ன யாவும் மிகவும் துல்லியமானதுதான் என்ற செய்தியை இஸ்ரவேலரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த வேவு பார்க்க சென்றவர்களிலே 2 தவிர மற்றவர்கள் தேவன் தங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு வர இயலும் என்று நம்பவில்லை. மக்களும் இதை நம்ப வேண்டும் என்று அவர்கள் மக்களை வலியுறுத்தினார்கள். முதலாவது, அது நல்ல தேசம் என்பதை நம்ப விரும்பவில்லை. பின்னர் அது நல்ல தேசம்தான் என்ற ஒரு திருப்தியை பெற்றவுடன் தேவன் தங்களை அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசிப்பதை விட வனாந்தரத்திலே தங்கி விடுவதே தெரிந்தெடுத்துக் கொண்டார்கள். இதுதான் விசுவாச துரோகம், விசுவாசத்தை விட்டு புறப்பட்டு சென்று விடுவது. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது முழு காரியத்திற்கும் சம்மதித்தே வெளியே வந்தார்கள். அதாவது தேவன் வாக்குத்தத்தத்தில் 2 காரியத்தை வாக்கு பண்ணினார். நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், மேலும் உங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் அவிசுவாசம் அவர்களை வனாந்தரத்திற்குள்ளே அடைத்துவிட்டது. தேவன் அவர்களை 38 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரியவர்கள் எல்லாரும் மரிக்கும் வரையிலே வனாந்தரத்திலேயே நடத்தி கொண்டு வந்தார். பெரியவர்களிலே காலேபும் யோசுவாவுமே உயிரோடே மீதியாயிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திற்குள்ளே போகாமல் போனதற்கு தங்கள் பிள்ளைகளை காரணமாய் சொன்னார்கள். ஆகவே தேவன் அவர்களை பார்த்து, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதிலே பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்கிறதை 8:14-31 நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதிலே அசட்டை காட்டுகிறீர்களா? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நீங்கள் கானானை சுதந்திரிக்க மனமற்றவர்களாக காணப்படுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை விட்டு விடுதலை பெற்றவர்களாக வாழும்பொழுதே தேவன் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பார் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி பெற்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்படியென்றால் தேவன் நித்திய ராஜ்யத்தையும் உங்களுக்காக தருவார் என்பதையும் நிச்சயமாய் விசுவாசியுங்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். இல்லையென்றால் நீங்களும் விசுவாச துரோகிகளாய் மாறுகிறீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் அநேக வேளைகளிலே தேவனுடைய பணியை செய்யாமல் இருப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளின் நலத்தை சாக்கு போக்காக சொல்கிறோம். இது ஒரு சரியான காரணம் போல தோன்றலாம். ஆனால் இவ்வாறு சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனையற்றவர் என்ற கருத்தை நீங்கள் சொல்லாமல் சொல்லுவது போல இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வார். இஸ்ரவேலின் பிள்ளைகள், அதாவது புதிய வம்சம், யோர்தானை கடந்து தேவன் சொன்னது போலவே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்தது. ஆனால் விசுவாச துரோகத்தில் ஈடுபட்ட முந்தின வம்சம், பெற்றோர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் விசுவாசத்தினின்று வழுவி போனதால் அவர்களுக்கு இது நேரிட்டது. யூதா இவர்களையே முதல் எடுத்துக்காட்டாக தருகிறார். யூதா 6 வசனம் பாருங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று நமக்கு வேதம் கூறியிருந்தாலும் நாம் வேதத்திலே வேறு எங்கும் இதைப்போல மிக தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் ஆதியிலே பழங்காலத்திலே தங்களுடைய முதல் நிலைமையை காக்க தவறிவிட்டார்கள். தேவன் தூதர்களை சுய சித்தத்தோட சிருஷ்டித்தார். அவர்கள் தாங்கள் விரும்பியதை தெரிந்தெடுக்கும் உரிமையுடையவர்கள். தேவ தூதர்கள் மனிதர்களைப் போல இனப்பெருக்கம் செய்கிறதில்லை. ஆகவே அவர்கள் மனிதர்களைப் போல பாவத்தை தங்கள் முன்னோரிடத்திலிருந்து சுதந்திரிப்பதில்லை. ஒவ்வொரு தேவ தூதர்களும் தனிப்பட்ட சுய சித்தத்தோட தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய படைப்புகளான இவர்கள் தேவனுக்கு எதிரான கலகத்திலே பிடிபட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்டு அந்தகாலத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீழ்ந்து போன தூதர்களை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். பெரிய கலகத்திலே ஈடுபட்ட தூதர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வெளியே செல்லும் சுற்றி வரும் சுதந்திரம் இல்லை. இவர்கள் ஒரு கூட்டம். அடுத்ததாக விழுந்து போன தூதர்களில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வாய்ப்பளிக்கப்பட்டவர்களும் உண்டு. இவர்கள் சாத்தானுடைய தலைமையின் கீழ் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பிசாசுகள் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலேயும் இவைகளின் செய்கைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையெல்லாம் இல்லை என்று சொல்வார்கள். தேவதூதர், பிசாசு என்ற இவை எல்லாமே கிடையாது என்பார்கள். நாம் இப்பொழுது இயந்திர காலத்திலே வாழ்கிறோம். இந்த காலத்திலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட படைப்பு என்பதெல்லாம் மூட நம்பிக்கை என்பது அவர்கள் கருத்து. 1963 ஆண்டிலே பென்ஹெக் என்பவர் எழுதிய கட்டுரையின் ஒரு சில வரிகளை நாம் சற்றே வாசிப்போம். கிறிஸ்தவம் நாளுக்கு நாள் காலாவதியாகிக் கொண்டே வருகிறது. வேதாகமத்தில் உள்ள கதைகள் மட்டுமல்ல, சமயத்தின் ஆழமான பகுதியும் கூட வெளியேறிக் கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. மனித ஆத்மாவை குறித்தும் மரணத்திற்கு பின்பு வாழ்வது குறித்தும் நினைப்பது பரம்பொருள் உணர வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்ற கருத்தாகும். ஊழியர்கள் இன்னும் இந்த கருத்து குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சபை மக்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊழியர்களும் சபை மக்களும் சபையை விட்டு அருங்காட்சியத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது போன்று காணப்படுகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக சமயமானது அளவுக்கு மீறிய இடத்தை நம் சமுதாயத்தில் பெற்றிருந்தது. பிரசங்கங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் என புத்தகக் கடைகள் நிரம்பியிருந்தன. அந்த சடங்காச்சாரங்கள் மக்களுக்கு மகிமையாக காணப்பட்டது. அவர்களுடைய விருந்து மேஜைகளில் வாக்களிக்கும் உரிமையுள்ள பெரும்பாலான மக்கள் தங்களுடைய தலைகளை குனிந்து கிருபை என்று சொல்கிறார்கள். சமயமானது இன்றைய நாட்களிலே தொடுதலான பாடமாக இருக்கிறது. மக்கள் இதை ஆழமாக விசுவாசிப்பதனாலோ அல்லது அந்த நம்பிக்கையை உணர்ச்சியோடு காக்க முன்வருவதனாலோ அல்ல, ஆனால் அது விவாதிக்கப்படுவதை அவர்கள் கேட்க விரும்பாததினால் அவர்கள் தாங்கள் என்ன உணர்கிறோம் என்பதை அறிகிறதில்லை. தேவனை பற்றி என்ன சொல்ல வேண்டும், அவருடைய தூதர்களை பற்றியும் அவருடைய அற்புதங்களை பற்றியும் என்ன சொல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. மேலும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பவும் விரும்புகிறதில்லை. மாறாக அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டார்கள். இந்த அமைதியில் ஏறத்தாழ கடவுளை முற்றிலுமாக அறிந்து கொள்ள இயலாது என்ற ஆரவார கூச்சல் எல்லாம் மதமெல்லாம் சீக்கிரமாக மறைந்து போகிறதாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, 1963 ஆண்டிலே இது எழுதப்பட்டது. இந்த நேரத்திலிருந்தே மாபெரும் எழுப்புதலும் உண்டாயிற்று. அருமையானவர்களே, ஒருபுறம் கிறிஸ்தவத்திற்கு எதிரான கருத்துக்கள் தோன்றி வளர்ந்தாலும் ஒருபுறம் எழுப்புதல் உண்டாகிறது. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் தூதர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீழ்ந்து போன தூதர்களிலே இரண்டு பிரிவு இருக்கிறது என்று பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்ச்சியிலேயும் இதை குறித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் யூதா மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாச துரோகம் காலம் காலமாய் நடைபெற்று வருகிறதை நாங்கள் வேத புத்தகத்திலேயும் பார்க்கிறோம். எங்களை சுற்றிலும் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ எங்களுடைய சபைகளிலோ இந்த விசுவாச துரோகத்திற்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்க வழியாய் உள்ளே நுழைகிற இந்த விசுவாச துரோகிகளை நாங்கள் இனம் கண்டுகொள்ளத்தக்கதாக ஞான இருதயத்தை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தாய் உம்முடைய வசனங்களை வாசிக்கவும் உம்மோடு உள்ள விசுவாச ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலேயும் உண்மையை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களை உண்மை விட்டு பிரித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் உண்மையிலே உள்ள விசுவாசத்தை எங்களை விட்டு அப்புறப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கவும் உண்மையிலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியானவர்களாய் காணப்படுவோம். இறுதி வரை காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது தங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிற காரியங்களினாலே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலை வரும் என்றால் கர்த்தாமே அவளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகமோ மாமிசமோ பிசாசோ அவர்களை உண்மையிலே உள்ள விசுவாசத்திலிருந்து வழி விலகி போக செய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, புதிதாய் விசுவாசத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உண்மையிலே வளர்ந்து கனி கொடுக்கவும் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீரே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நாடி தேவன் அருகில் வந்தால் நன்மையில்லையா, நண்பனே மன அமைதி காண இயேசுவண்டைவா, கிறிஸ்தேசுவண்டைவா, உண்மையான அமைதி நீதி காண இயேசுவண்டை வா, கிறிஸ்தேசுவண்டை வா. உனக்குத்தானன்றோ மாயலோகப் பாவ வாழ்வு அழிவு தானன்றோ, தீயை போன்ற வாழ்வில் சேதம் உனக்குத்தானன்றோ, நீயும் தேவன் படைத்து விரும்பும் சேயந்தானன்றோ, நீயும் தேவன் படைத்து விரும்பும் சேயந்தானன்றோ, நம்பினாதர் பாதம் வந்தால் நன்மை தானன்றோ, நண்பனே மன அமைதி காணையே சுவண்டைவா, கிறிஸ்தே சுவண்டைவா, உண்மையான அமைதி காண கேசுவண்டைவா, கிறிஸ்தே சுவண்டைவா, கிறிஸ்தே சுவண்டைவா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பின்பாகம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பின்பாகம்.